அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 19.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். இந்த திருக்குறள் சங்கமத்தை பொறுப்புணர்ச்சியோடும் அக்கறையோடும் அன்போடும் உண்டாக்கி கொண்டிருக்கின்ற கற்க கசடர அமைப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குறள் வாழ்வை நடத்தியே தீருவோம் என்ற பிடிவாதத்துடன் வகுப்பிலே கலந்து கொள்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த வகுப்பினுடைய வளர்ச்சி மனதுக்கு பெரிய இதத்தை தருகிறது. நீங்கள் எல்லோரும் இதிலே காட்டுகிற அக்கறை என்பது தர்மத்தின் மேல் காட்டுகிற அக்கறை என்று தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்குறள் ஒழுங்கிலே அறத்துப்பாலுக்குள்ளே நாங்கள் நுழைய ஆரம்பித்திருக்கிறோம். பாயிரவியல் என்ற பகுதி அந்த நான்கு அதிகாரத்தையும் ஓரளவு படித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை ஏதோ நான் தன்னடக்கத்துக்காக சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். படிக்க 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 படிப்பினுடைய விரிவு அதிகரித்து கொண்டே போகும். இந்த வகுப்பிலே நீங்கள் தான் படிக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள், நானும் படிக்கிறேன். அதனால்தான் இதை நான் வகுப்பு என்று சொல்லக்கூட விரும்புவதில்லை. சங்கமம் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். நீங்கள் ஒரு வகையாக படிக்கிறீர்கள், நான் ஒரு வகையாக படிக்கிறேன். திருக்குறள் போன்ற நூல்களை எத்தனை பிறவி எடுத்து படித்தாலும் படித்து முடிக்க முடியாது. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் என்று நான் முன்னமே சொன்னது போல, ஒவ்வொரு தரம் படிக்கிற பொழுதும் ஏதோ ஒரு புது தரிசனம் கிடைக்கிறது. ஆகவே ஒரு நூலோடு நம் வாழ்நாள் முழுவதையும் கூட கழிக்கலாம் என்று படுகிறது. செந்தில் அவர்களுடைய முன்னுரையிலே புதல்வரை பெறுதல் என்பது பற்றிய ஒரு கருணையோடு கூடிய செய்தியை அவர் சொன்னார். அவர் சொன்ன செய்திக்கு பின்னாலே இருக்கிற உணர்வை நான் புரிந்து கொண்டேன். குழந்தை பேரின்மையின் அபாக்கியத்தை அல்லது துரதிர்ஷ்டத்தை பற்றி நான் சொன்னது, குழந்தை பேர் இல்லாத ஒரு சில பேருடைய மனதை காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயத்திலே இருந்து என்னையும் காப்பாற்றி அவர்களையும் விடுவிக்க நினைத்தே செந்தில் இவ்வளவு நேரம் வினக்கட்டார். அது அதிலே உண்மை இருக்கிறது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சில உண்மைகளை நாம் நிதர்சனமாக தரிசித்தே ஆக வேண்டும். மற்றவர்களுக்காக அல்ல, நமக்காக. அப்படி தரிசிக்கிற பொழுது கடவுள் ஒரு கதவை பூட்டினால் இன்னொரு எண்ணலை திறப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருக்குறளிலே இப்பொழுது அறத்துப்பாலிலே அடுக்கப்படுகிற அதிகாரங்கள் எல்லாம் நம்மை கடவுளை நோக்கி நகர்த்துவதற்கான பாதையிலே இருக்கக்கூடிய பாலங்கள். அதிலே ஒரு பாலத்தை கடக்க தவறினாலும் நாங்கள் எங்களுடைய பாதையிலே இடர்படுவோம். இந்த பாலங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன என்றால், அன்பிலே எம்மை நகர்த்துகின்றன. அன்பு என்கின்ற அந்த பாதையிலே நம்மை நகர்த்துகின்றன. நகர்த்துவதற்கு சுகமான வழிகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார் திருவள்ளுவர். ஒரு மனைவி, அதற்கு பிறகு குழந்தை என்ற அமைப்பெல்லாம் என்னவென்றால் அன்பை நகர்த்தி செல்வதற்கான முறைப்பட்ட பாதைகள். இப்போ நீங்க கல்வியிலே சொல்கிறீர்களே, முறைப்படி கற்பது, முறைசாரா கல்வி என்று படிக்கிறீர்களே, முறைப்பட்ட பாதைகள் அடைக்கப்பட்டால் அவர்களுக்கு உய்வில்லை என்று அர்த்தம் இல்லை. முறையாக படிக்க முடியவில்லை என்றால், இன்றைக்கு கல்வி முறைகளிலே முறைசாரா கல்வி என்று கொண்டு வந்து படிப்பிக்கிறார்களே, பாடம் சொல்கிறார்களே, அதுபோல வாழ்க்கையிலும் திருவள்ளுவர் சொன்ன அந்த அன்பு பாதை என்பது இலகுவான அன்பு பாதை. அதிலே எங்காவது ஒரு தடை வந்தால் இந்த தடைக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோமோ என்று மனம் வருந்த தேவையில்லை. கொஞ்சம் சிரமப்பட்டால் அந்த இடத்தை நாம் அன்பினாலே நிரப்பி மேலே நகர முடியும். குழந்தைகள் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளுடைய தேவை என்னவென்று கேட்டால், அன்பு செய்ய அவர்கள் ஒரு கருவி, நம் அன்பை விருத்தி செய்ய ஒரு கருவி. குழந்தைகள் என்றால் இயல்பாக அந்த அன்பு நமக்கு பிறக்கும், அதான் குழந்தையிலே இருக்கக்கூடிய ஒரு வசதி. அது இல்லையா, அந்த அன்பை பிறப்பிக்க முடியாது என்று நினைத்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. மற்றவர் குழந்தையிலே அல்லது மற்றவர்களிலே இந்த அன்பை செலுத்த பயிற்சி பண்ணி கொண்டோமானால் அந்த இடைவெளி நிரம்பும் என்பதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஊழ் வெற்றி அவர்கள் சொன்னது உண்மை. அது மிக விரிவான ஒரு கணக்கு. அந்த கணக்கு நம் புத்திக்கு அகப்படாத கணக்கு என்றே எனக்கு படுகிறது. ஏதோ எங்கோ ஒரு இடர்பட்டிருக்கிறோம், அந்த இடர்படுதலை நாம் தாண்ட முடியும் என்ற நம்பிக்கையை கொள்ளுங்கள். குழந்தை பேர் இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே தொடர்ச்சி இல்லை என்று சொல்கிறீர்களே, அது மற்றவர்கள் மனதை நோகச் செய்யாதா என்று ஒரு கேள்வி பிறக்கும். அப்படியானால் முதல் நோகச் செய்ய வேண்டிய, நோகப்பட வேண்டிய மனம் என் மனம்தான். நானும் தனியொருவனாக இருந்து கொண்டுதான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆகவே சில உண்மைகளை தரிசித்து கொண்டு இடைவெளிகள் வருகிற பொழுது அதை நிரப்புகிற ஆற்றலை பெருக்கிக் கொண்டு நாம் மேலே செல்ல வேண்டுமே தவிர மனம் சோர வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி யாராவது சோர்ந்தால் அவர்களிடம் முதலிலே மன்னிப்பு கேட்கிறேன், இரண்டாவதாக அதை கடவுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு இது பற்றி நான் சொல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் அறப்பாதைக்குள்ளே நடைபயில ஆரம்பிக்கிறோம். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், புதல்வரை பெறுதல் என்றும் மூன்று அதிகாரங்கள். இரண்டு அதிகாரம் கடந்து மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். தமிழர்களை பொறுத்தளவிலே அறம் இரண்டே இரண்டு தான். அதை நன்றாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை, அது எந்த மதமாக சார்ந்தாலும் தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே அறம் இரண்டு கூறு தான் அறத்துக்கு உண்டு. அதிலே ஒரு கூறு இல்லறம், இன்னொரு கூறு துறவறம். இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு, மனிதன் ரெண்டையும் சந்தித்தே ஆக வேண்டும். நாங்கள் எல்லாம் இல்லறத்தார், அவரெல்லாம் துறவறத்தார் என்று பிரிப்பதெல்லாம் நாங்கள் இந்த உலகியல் மாயையிலே அகப்பட்ட பிரிக்கிற பிரிப்பே தவிர உண்மை பிரிப்பல்ல. எல்லாருக்கும் இல்லற அனுபவம் வரும், அதுபோல எல்லாருக்கும் துறவற அனுபவம் வரும். அது எந்த பிறவியிலே வரும் என்பதுதான் கேள்வி. இப்போ இல்லற அனுபவத்தை எப்படியும் இந்த பிறவியிலே எல்லோரும் பெற்றுக்கொள்கிறோம். துறவரம் நமக்கு இல்லை என்று நினைக்காதீர்கள். முறைப்படி இல்லறத்தை நீங்கள் நடத்தினால் துறவரத்தை சந்திப்பீர்கள். இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே, அப்படியானால் இல்லறத்தை முறைப்படி நடத்தாமல் விடுவது நல்லது என்று உங்களிலே ஒரு சில பேர் நினைக்கலாம். துறவரத்தை தொடுவதற்காகத்தான் இல்லறம். இது திருக்குறளை படித்து இதை தெரிந்து கொண்ட பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் துறவரம் ஒரு பாதை, இல்லறம் இன்னொரு பாதை என்று இல்லை. இல்லறப்பாதையினுடைய முடிவிலே துறவரம் தொடங்கும், தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் இல்லறம் பிழையான வழியிலே நடத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லறத்தினுடைய முடிவிலே துறவரம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் பிறந்து இல்லறத்தை செம்மை செய்ய வேண்டிய தேவை வரும். அதாவது ஒரு பரீட்சை எடுக்கிறோம் என்றால் ஒரு தரத்திலே பாஸ் பண்ணிவிட்டால் சுலபம். பாஸ் பண்ணாவிட்டால் பாஸ் பண்ணாமலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருப்பி படிக்க வேண்டும், திருப்பி பாஸ் பண்ண வேண்டும், திருப்பி படிக்க வேண்டும். வீணாக நேரமும் முயற்சியும் வீணாகும். ஆகவே ஒரு தரத்திலேயே அந்த பரீட்சையை சரியாக படித்து சித்தியடைந்து விட்டால் நல்லது. இல்லறம் என்பது ஒரு பரீட்சை. எதற்கான பரீட்சை என்றால் துறவரத்துக்கான பரீட்சை. இல்லறத்தை சரியாக ஒரு தரத்திலே வழி அழகாக அதை நீங்கள் நடத்திவிட்டீர்களானால் துறவரம் என்கின்ற அந்த வகுப்புக்கு போய்விடுவீர்கள். துறவரம் ஒரு பரீட்சை தான். துறவர பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை என்றால் அது ஆண்டவன் என்கின்ற இடத்தை நம்மை இடத்துக்கு நம்மை சேர்ப்பிக்கிற பரீட்சை. இல்லறத்தை எப்படி சரியாக நடத்தினால்தான் துறவரத்துக்கு போவோமோ அதுபோல துறவரத்தை சரியாக நடத்தினால்தான் ஆண்டவனிடம் போகலாம். துறவுதான் ஆண்டவனிடம் போவதற்கு வழி என்பது பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு, அன்பினுடைய பயன் அருள், அருளினுடைய பயன் துறவு, துறவினுடைய பயன் வீடு. வீடு என்பது இறைவன் திருவடியை அடைதல். ஆகவே எடுக்கிற முயற்சியை சரியாக எடுத்து அதை சரியாக புரிந்து, இப்போ நான் கேட்கிறேன் ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுகிறார்கள். ஒருவன் ஒரே தரத்திலே ரொம்ப அழகான சித்தி பெறுகிறான், ஒருவன் பல தரம் எடுக்கிறான். அப்போ என்ன பிரச்சனை? படித்தது ஒரே பாடம், எழுதியது ஒரே சோதனை, இருந்தது ஒரே வகுப்பு என்றால் இவன் எங்கேயோ கவனப்பிழை விட்டிருக்கிறான். இப்படித்தான் படிக்க வேண்டும் என்கின்ற முறை சித்தி பெற்றவனுக்கு தெரிந்த அளவுக்கு சித்தி பெறாதவனுக்கு தெரியவில்லை. அதுதான் காரணம். ஒருவரும் மடையர்கள் அல்ல. ஆகவே அதனுடைய பாதையை சரியாக தெரிந்து கொண்டவன் ஒரே தரத்திலே அழகாக சித்தி அடைகிறான். பாதை தெரியாவிட்டால் பல தரம் எடுத்து மெனக்கிட வேண்டி வரும். இப்போ இதில் என்ன கஷ்டம் என்று கேட்டால், இதைவிட வேறு ஒரு குறுக்கு பாதை இல்லையா? எங்களுக்கு வழக்கமாக எழும்புகிற கேள்வி. இப்படி குறுக்கு பாதையாலே போக முடியாதா என்றால் போக முடியாது. நிச்சயம் இல்லறம், இல்லறத்துக்கு பின் துறவரம், துறவரத்துக்கு பின் வீடு. இதுக்கு இடையிலே ஏதாவது நீங்கள் இந்த இப்போ என்னென்னத்துக்கோ எல்லாம் பண்ணுகிறார்களே, அப்படி பண்ண ஒரு வழியும் இல்லை. ஆகவே இல்லறம் பண்ணித்தான் ஆக வேண்டும். இல்லறத்திலே இருந்து சித்தி அடைவதற்காக வேண்டுமானால் அதை எப்படி சித்தி அடைவதென்ற நெறிமுறை தெரிய வேண்டும். இது நான் நினைக்கிறேன் உலகத்திலே தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடுப்பனவு. இந்த பரீட்சையை எப்படி சித்தியடையலாம் என்று சொல்லித்தருகிற ஒரு ஒரு என்னென்று சொல்வது, இப்போ நீங்கள் சொல்லுகிறீர்களே பரீட்சைகளுக்கு வழிகாட்டினர் ஒருவர் நமக்கு கிடைத்தார். அவர்தான் திருவள்ளுவர். வேறு இனத்துக்கு இது கிடைக்குமா தெரியவில்லை. இல்லறத்தை எப்படியெல்லாம் மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லறம் என்பது போகம் என்று நினைக்கிறார்கள். இல்லறம் என்பது வெறும் உலகியல் அனுபவம் என்று நினைக்கிறார்கள். இப்படி பிழையா நாகரீக வளர்ச்சி என்ற பெயரிலே வளர்ச்சி உறாதவர்கள் எல்லாரும் இல்லறத்தை இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சொத்தை வைத்து கொண்டு அதை தெரியாமல் அவர்களுக்கு பின்னாலே போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற இழப்பு, பெரிய இழப்பு அதுதான். ஆகவே இந்த பரீட்சைக்கான சரியான வழிகாட்டுனர் திருவள்ளுவர் தான். அவரை பிடித்து விட்டோமே ஆனால் ஒரு தரத்திலே பரீட்சையை சித்தி அடையலாம். இல்லறத்தில் இருந்து நேராக துறவரத்துக்கு போகலாம். ரெண்டாம் ஆண்டு எடுப்பது, மூன்றாம் ஆண்டு எடுப்பது, அரியஸ் வைப்பது, இதெல்லாம் வச்சா திருப்பி பரீட்சைக்காக புறக்க வேண்டி வரப்போகுது. வீணாக ஏன் வாழ்க்கையை வீணாக்குவான்? உயிரினுடைய சுலபமான பாதைக்காக ஒருவர் நமக்காக முயற்சி பண்ணி வைத்த பாதை தான் இந்த திருக்குறள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளை தமிழாக, திருக்குறளை பாடமாக, திருக்குறளை மனநமாக, இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். திருக்குறளை வாழ்வாக மாற்றினோமானால் அடுத்தடுத்த படிகளுக்கு சுலபமாக போய்கொண்டிருக்கலாம். அந்த படிமுறைகளைத்தான் திருவள்ளுவர் அறத்துப்பாலிலே அதிகாரங்களாக அமைத்திருக்கிறார். சும்மா மனைவி வாழ்க்கை துணை நலம் என்றால் மனைவியை பற்றி சொல்ல வந்த அதிகாரம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இப்போ மனைவியை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளையை பற்றி சொல்லியிருக்கிறார், கண்மையிலே ஒரு பெரியவர் அப்படின்னா விவாகரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரா என்ற, இப்போ தான் அதுதான் அதிகம் அடிபடுகிறது. அதெல்லாம் தோல்விகள், ஒரு பாதையினுடைய முரண்பாடுகள். முரண்பாடுகளை சொல்லவும் தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரியை சொன்னால் பிழை அதற்குள்ளே இல்லாமல் போகும். ஆகவே திருவள்ளுவர் சொன்ன இந்த அதிகாரங்கள் மனைவியை பற்றி சொன்னதில்லை. மனைவி இப்படி இருந்தால் அடுத்த தளத்துக்கு எப்படி போகலாம்? முதலாம் வகுப்பு சித்தி அடைந்தால் ரெண்டாம் வகுப்பு, ரெண்டாம் வகுப்புக்கு போவதற்காக முதலாம் வகுப்பு கல்வியே தவிர முதலாம் வகுப்பிலே இருந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ற வேலை இல்லை. அதை சரியாக தெரிந்து கொண்டால் ரெண்டாம் வகுப்புக்கு போய்விடலாம். அப்போ வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம் என்ன செய்யும் என்றால் புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்துக்கு நம்மை நகர்த்தும். புதல்வரை பெறுதல் என்னத்துக்கு என்றால் அன்புடைமையை நோக்கி நம்மை நகர்த்தும். இப்போ அதிகாரங்கள் வர்ற பொழுது நான் அந்தந்த இடங்களில் அது எங்கெங்கே நகர்த்துகிறது என்று சொல்வேன். ஆகவே இதில் ரொம்ப மனதிலே இந்த விஷயம் சொல்லுகிறார் திருவள்ளுவர் என்று மயங்கி விடாதீர்கள். திருவள்ளுவர் சொன்னார் இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் சொன்னார். அது எதற்கு என்றால் அன்பு விருத்தியினுடைய ஆரம்பம் இல்லறம். அன்பு விருத்தி, அதாவது ஒருவன், நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், திருப்பவும் சொல்லுகிறேன், அது கூறியது குறளில் குற்றம் இல்லை, அழுத்துவதற்காக சொன்னால் என்று நான் சொல்லியிருக்கிறேன். திருவள்ளுவருடைய நோக்கம் அன்பு விருத்திக்கான சுலபமான பாதை. அன்பு விருத்திக்கான சுலபமான பாதை திருமணம், இல்வாழ்க்கை சட்டங்களை தெரிந்து கொள், அதற்கு துணை செய்யக்கூடிய ஒருத்தியை ஏற்றுக்கொள், அவளை ஏற்றுக்கொண்டு அவளோடு சேர்ந்து வாழ். வாழ்ந்தால் அதனாலே வரக்கூடிய புதல்வரை புரிதல் என்ற அதிகாரத்துக்கு வந்தாயானால் அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி பெறுகிறது. நமக்கு உங்களுக்கு தெரியும், இல்வாழ்க்கைக்கு படிக்கிற பொழுது ஒரு குரல் அழுத்தி சொன்னார் அவர், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னார் அல்லவா. அப்போ உங்களுக்கு புரிய வேண்டும், அன்பு விருத்தியாவதற்கான அடையாளம் என்னவென்றால் அறம் விருத்தி ஆக வேண்டும். இதை நீங்கள் இல்லாவிட்டால் அந்த குரல்லே அதை சேர்த்து சொல்ல மாட்டார். உங்களுக்கு சொன்ன அது படித்த ஞாபகம் இருக்கும், நிரல் நிறை என்று சொன்னார் அதை படித்த. அதாவது அன்பும் அறனும் பண்பும் பயனும், அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். அப்போ அன்பு விருத்தியாவது இப்போ நாங்கள் சும்மா எங்களை ஏமாற்றிக் கொள்வோம், அதில் நாங்கள் ரொம்ப கட்டிக்காரர்கள். எங்களை நாங்களே ஏமாற்றுவதில்லை, மற்றவர்களை ஏமாற்றுவதில்லை, அதை விட கட்டிக்காரர்கள். எங்களை ஏமாற்றுவது எப்படி என்று கேட்டால், நான் அன்பு விருத்தியாகத்தானே இருக்கிறேன் என்றால், அன்பு விருத்தியாவதற்கான உனக்கு என்ன அளவுகோல்? உன்னிடம் அன்பு விருத்தியாகி இருக்கிற என்பதற்கு ஒரு அளவுகோல் வேண்டாமா? எதையும் அளப்பதற்கு ஒரு அளவுகோல் வேண்டும் அல்லவா? போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எனக்கு அன்பு விருத்தியாகி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் செல்வாக்குள்ளவர்களாக இருந்தால் அந்த சொல்லு செல்லலாம். ஆனால் அது உண்மையாக என்று அளப்பதற்கு ஒரு அளவுகோல் வேண்டுமென்றால், அன்பு விருத்தியாகி இருந்தால் உங்களிடம் அறம் விருத்தியாகி இருக்கும். அறம் விருத்தியாகவில்லையா, நீங்கள் எத்தனை இல்லங்கள் நடத்துங்கள், எத்தனை முதியோர் இல்லங்கள் நடத்துங்கள், எத்தனை பேருக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், அறம் உங்களிடம் இல்லையானால் அன்பில்லை என்றுதான் அர்த்தம். எனக்கு தெரியும், அனுபவத்திலே சொல்கிறேன், பல பல பேர் இருக்கிறார்கள், அறச்செயலை ஒரு விளம்பரமாக செய்கிறார்கள். நாங்கள் அனாதை இல்லம் நடத்துகிறோம், நாங்கள் இத்தனை பேருக்கு செய்கிறோம், அன்னதானம் நடத்துகிறோம், இப்படியெல்லாம் செய்கிற பொழுது நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் ரொம்ப அன்பானவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அறத்தை பார்த்தால் அவர்களுடைய செயலுக்குள்ளே அன்பில்லை என்று தெரியவர். அதாவது இந்த காரியங்களை அறமீறி செய்ய தலைப்படுவார்கள். ஒரு இல்லம் நடத்துகிறோமா, எப்படி பொய் சொல்லி, எப்படி களவெடுத்து, எவனை ஏமாற்றி இதை நடத்தலாம் என்று ஒருவன் தொடங்குகிறானா, அவன் சரியான பாதையிலே போகவில்லை. அவன் 1000 பேருக்கு சோறிட்டாலும் அதிலே பிரயோசனம் இல்லை. தொடக்கத்திலே மறந்து போனேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாம் பயன் செய்ததாக சொன்னார்கள். இது சொல்ல ஞாபகத்துக்கு வருகிறது. நான் பிறந்த நாளை ஒரு பெரிய நாளாக நினைக்கிறவன் அல்ல. என்னை பொறுத்தளவிலே பிறந்த நாளை விட வாழுகிற நாள் முக்கியம் என்று நினைக்கிறவன் நான். அது ரொம்ப அவசியம். பிறந்த நாள் எல்லோரும் தான் பிறக்கிறார்கள். ஆடு பிறக்கிறது, மாடு பிறக்கிறது, நாய் பிறக்கிறது, மனுஷன் பிறந்ததற்கு ஏதாவது வித்தியாசம் காட்ட வேண்டும். அதனால் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் எனக்கு ஈடுபாடு இல்லை. அதைவிட முக்கியமான காரணம், நான் இளமையாக இருக்கிறேன் என்று எப்பொழுதும் நினைத்து கொள்வேன். இதை நினைத்தால் அது போய்விடும், ஆகவே அதை மறந்து விடுவது என்ற முடிவு. ஆனாலும் நீங்கள் அன்பாக செய்த அந்த உபகாரத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அறக்காரியங்கள் எல்லாம் அன்பில் இருந்து விளைவந்தனவாக இருக்க வேண்டும். அப்போ அன்பு வளர்ச்சி இதுக்கு என்ன அடையாளம்? இது ரெண்டு ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை, அன்பும் அறனும் தொடர்பு பட்டவை. உங்களிடம் இல்லறத்திலே அந்த பாதையில் நீங்கள் சரியாக செல்கிறீர்கள் என்றால் அதற்கு அடையாளம் என்னவென்றால் உங்களிடம் அறம் வளர வேண்டும். அறத்திலே நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்றால் அன்பு வளர வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதற்கான படிகள் தான். இப்போ நாங்கள் ஒரு மாடி வீட்டிலே ஏறிக்கொண்டிருக்கிறோம், மாடி வீட்டிலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். அதிலே இல்லறம் என்பது ஒரு படி, வாழ்க்கை துணை நலம் என்பது ஒரு படி, புதல்வரை பெறுதல் என்பது ஒரு படி. நீங்கள் இந்த படிகளிலே பற்று வைத்து விடாதீர்கள். எனக்கு இந்த படி ரெண்டாவது படி நல்லா பிடிக்கிறது என்று உட்கார்ந்தால் உங்கள் நோக்கம் சிதைந்துவிடும். திருவள்ளுவர் படிகள் வைத்ததற்கு காரணம், அங்கே ஏத்துறதுக்கு ஒரு இடம் வச்சு உங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஏறுகிற இடம்தான், ஏறுகிறதற்கு இவையெல்லாம் படி. ஒரு படி தப்பித்தவரை நமக்கு வாய்க்கவில்லையா, கொஞ்சம் முயற்சி பண்ணி மூன்றாவது படியில் காலவை, ஒன்றும் தப்பில்லை. என்ன முயற்சி? அன்பை பெருக்கு, அறம் பெருகும். அறம் பெருகினால் அடுத்த படியிலே நீ சுலபமாக காலை வைப்பாய். ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை, எனக்கு குழந்தை இல்லை என்று கவலையே படாதீர்கள். அடுத்த படி அன்புடைமைக்கு போங்கள், அது தானா உள்ளுக்கு அடங்கிவிடும். வலிமை குறைந்தவனுக்கு படிகள் அதிகம் தேவை. வடிக வலிமை கூடியவன் இப்போ நான் நகர்றதா இருந்தால் ஒருபடியா நின்று நின்று தான் நகர வேண்டும். இந்த சின்ன பையங்களை விட்டால் இந்த படியில் கால் வச்சு நாலாவது படியில் கால் வைக்கிறான். அன்பின் வலிமை அதிகரித்தால் இந்த படிகளை கடந்தும் போக முடியும். ஆகவே அது பற்றி வருத்தத்துக்கு இடமில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே படிகள் முக்கியமல்ல, நாம் ஒரு இடம் நோக்கி நகர்கிறோம், துறவு என்கின்ற ஒரு தளம் நோக்கி நகர்கிறோம், அதற்கு இந்த படிகள். இந்த படிகள் சரியாக அமைந்தால் நாங்கள் அங்கே போவது சுலபம். அதுதான் திருவள்ளுவர் செய்கிற அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ரெண்டு படி ஏறி கடந்து விட்டோம், மூன்றாவது படியிலே கால் வைத்திருக்கிறோம், புதல்வரை பெறுதல். நான் புதல்வரை பெறுதல் பற்றி சொல்லுகிற செய்திகள் அந்த அதிகாரத்தினுடைய சிறப்பே தவிர அறத்துப்பாலினுடைய சிறப்பல்ல. ஏனென்றால் ஒன்றை படிக்கிற பொழுது அதனுடைய அவசியம், முக்கியத்துவம், பெருமை தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அதை நாம் படிக்க முடியும். எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், நான் படித்த கல்லூரியிலே. எங்கள் கல்லூரிக்கு புதிய ஒரு அதிபர் வந்தால் அவர் என்ன செய்வார் என்றால், எங்களுக்கு அந்த அதிபர் வந்த அடுத்த நாள் வருகிற முதல் வகுப்பு பாடம் படிப்பிக்க மாட்டார். அந்த வகுப்பில் என்ன செய்வார் என்றால், இப்போ வந்திருக்கிற அதிபரினுடைய பெருமை என்ன என்று சொல்வதற்கு ஒரு பாடம் எடுத்துக்கொள்வார். வந்திருக்கிற அதிபர் இப்படிப்பட்டவர், இன்ன படித்திருக்கிறார், இங்கே இங்கெல்லாம் இருந்திருக்கிறார், இன்ன எழுதியிருக்கிறார், சொல்லிவிட்டு சொல்வார், உன்னுடைய வீட்டினுடைய தலைவன் அவன், அவன் பெருமை உனக்கு தெரிந்தால்தான் நீ மேலே நகரலாம். நீ ஒரு கல்வி ஸ்தானத்திலே படிக்கிறாய், அதுக்கு யார் தலைவர் என்று கேட்டால் அதன் பெருமை தெரிய வேண்டும். இன்றைக்கு நம் குறைபாடே அதுதானே, என் வீட்டு பெருமை எனக்கு தெரிவதில்லை, என் நாட்டு பெருமை எனக்கு தெரிவதில்லை, என் மொழியினுடைய பெருமை எனக்கு தெரிவதில்லை, என் மதத்தினுடைய பெருமை தெரிவதில்லை. இப்படி இருப்பது ஒரு குருட்டு வேலை அல்லவா? ஆகவே ஆசிரியர் சொல்வார், உங்களுடைய அதிபர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். இப்போ உங்கள் உறவு வட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்று வையுங்கள், உறவினுடைய பெருமைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பாட்டா யார் தெரியுமா? இது ஒரு வகுப்பெடுப்பது அல்ல, இன்றைக்கு பாருங்க எல்லாரும் பாருங்கள் உட்காருங்கள் என்று சொல்வதல்ல, பொதுவிலே உரையிலே அது பழக வேண்டும். அப்பா அப்பாவை பற்றி அம்மா பெருமை சொல்ல வேண்டும், அப்பா சொல்லப்படாது, அம்மாவினுடைய பெருமை அப்பா சொல்ல வேண்டும், தந்தை சொல்ல வேண்டும், உங்கள் அம்மா எப்படி பாடுபடுறாள் தெரியுமா சொன்னால்தான் பிள்ளைகளுக்கு அது பதியும். அது மாதிரி உறவு வட்டங்களிலே அடுத்தது ஒருவருக்கு ஒருவர் சொல்ல வேண்டும். அந்த பெருமை சொல்லி தெரிந்தால் நமக்கு மனதுக்குள்ளே ஒரு கம்பீரம் பிறக்கும், நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை சேர்ந்தவன் என்று. அதனாலே தான் நான் அதிகாரங்கள் சொல்லுகிறது அந்த அதிகார சிறப்புகள் சொல்லுகிறேன். எல்லா சிறப்பும் எல்லாருக்கும் ஒரு நாளும் பாய்க்காது, எல்லா சிறப்பும் எல்லாருக்கும் ஒரு நாளும் பாய்க்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று ரொம்ப சிறப்பாக வாய்க்கும், ஒருத்தருக்கு ஒன்று வாய்க்காது. வாய்க்காத குறையை நினைக்கக்கூடாது, வாய்த்த பெருமையை நினைத்து மேல் போக வேண்டும். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது படியிலே நிற்கிறோம். இல்லறவியல்லே புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம், அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த அதிகாரத்துக்குள்ளே பார்க்கிறோம். அவ்வளவுதான். அன்பு விருத்தி என்று வருகிற பொழுது முதல் இல்லறம், இல்லறத்திலே அன்பு பயிற்சி ஆரம்பிக்கிறது. அந்த பயிற்சி மனைவியிடம்தான் தொடங்குகிறது. நான் முன்பு பலதரம் சொல்லிவிட்டேன், இளைஞனாக பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது அன்புக்கு ஆட்படுகிறானே தவிர அன்பு செய்கிற தகுதிக்கு அவன் ஆட்படுவதில்லை. அப்பா அன்பு செய்வார், அம்மா அன்பு செய்வார், சகோதரர்கள் அன்பு செய்வார்கள், அன்புக்கு ஆட்படுவான். நெடுக உள்வாங்கி விட்டால் பிறகு வெளிக்கொடுக்க வேண்டாமா? ஒரு விஷயத்தை இப்போ நான் படிக்கிறது எதற்கென்னா மற்றவர்களுக்கு சொல்வதற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து கொண்டால் அப்போ இதை உள்வாங்குகிறான். இல்லை, பிரம்மச்சாரிய காலத்திலே அன்பை உள்ள வாங்கியவன் கிருகஸ்தத்துக்குள்ளே வந்தவுடனே அதை வெளியே அனுப்ப தொடங்குகிறான். அந்த வெளியே அனுப்புவதனுடைய முதல் குறியீடு தான் மனைவி. ஏனென்றால் அவள் இன்பத்தை கொடுப்பாள், காதலை கொடுப்பாள், அக்கறையை கொடுப்பாள். அப்போது அன்பு இவனுக்குள்ளே துளிர்விட ஆரம்பிக்கும். மனைவியிடம்தான் துளிர்விட ஆரம்பித்து பிள்ளையிடம் அது விருட்சமாகும். பிறகு காயாகி பூவாகி காயாகி கனிவதற்கான அதிகாரங்கள் எல்லாம் திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இதை நான் இவ்வளவு தூரம் நீட்டி சொல்வதற்கு காரணம், இதை சரியான முறையிலே தெரிந்து கொண்டு இந்த பாதையிலே பயணப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலே எனக்கு இது சரி இது பிழை என்று நினைக்க வேண்டாம். அப்போ குழந்தை பேரினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அன்பு இப்போ மனைவி கூட பாருங்கள், நமக்கு உதவி செய்வாள், காமத்தாலே உதவி செய்வாள், உணவிடுவாள், அக்கறை காட்டுவாள். பிறந்த குழந்தை இருக்கிறதே ஆரம்பத்திலே அது நமக்கு ஒரு உதவியும் செய்ய போவதில்லை. அதை என்ன எங்கே சமைச்சு போட போதா தொடக்கத்திலே?
அல்லது ஏதாவது அன்பு வார்த்தை, மனைவி அன்பான காதல் வார்த்தைகள் பேசுவாள், அன்பு பிறக்கிறதுக்கு சான்ஸ், குழந்தை அது பேசவா போகிறது. ஆகவே அன்பு பிறப்பதற்கு காரணம் உள்ளவளிடம் அன்பை செலுத்த தொடங்கி, காரணம் இல்லாமலே அன்பு பிறப்பதற்கான ஒரு இடத்துக்கு வருகிறோம், அதுதான் குழந்தை பேறு. அதை புரிந்து கொள்ள, பார்த்த உடனேயே அன்பு பிறக்கிறது குழந்தை பிள்ளை. அது என்னை நோக்கி கை நீட்ட வேண்டாம், சும்மா இப்படி கை நீட்டினோடனே நமக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு, என்னை நோக்கி தான் நீட்டுகிறான் என்று. அப்ப பாருங்கள், இந்த படிமுறை வளர்ச்சி தெரிகிறதா? அன்பு செய்வதற்கு காரணமானவளாகிய மனைவியிடம் இருந்து காரணம் இல்லாமலே அன்பு செய்கிற பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். அது புதல்வர்களிடம் தொடங்குகிறது. அந்த புதல்வர்களுடைய சிறப்பு சொல்லுகிறார். முதல் குரல் படித்தோம், பிறக்கிற பிள்ளையை பெருமவற்றுள் யாமறிந்ததில்லை அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. அறிவறிந்த மக்கட்பேருக்கு நல்ல உரை எழுதினார் படிமருகிற, அறிதலை அறிதல் அறிவக்கூடிய குழந்தைகளை பெறுவது. அங்கதான் செந்தில் சொன்ன ஊழ் வருகிறது. நல்ல குழந்தைகள் குழந்தைகள் என்று இல்லை, எல்லா உறவும் நம் விதியின்படிதான் அமைகின்றது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனைவியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று. தேர்ந்தெடுக்கிற மனைவி எல்லாம் சரியாகவா அமைந்து விடுகிறது? நான் மனைவியை மட்டும் சொல்வதாக ஆண்கள் சந்தோஷமாக சிரிக்க வேண்டாம், கணவனையும் தான் சேர்த்து சொல்லுகிறேன். ஒன்றும் எல்லா ஊழின்படி அமையும், அப்படித்தான் குழந்தையும் அமைகிறது. குழந்தை பேரில் இருக்கிற அந்த அந்த விதி அமைப்பு நம்முடைய நன்மைக்கேற்ப அந்த பிள்ளை வந்து பிறக்கிறான். அறிவாளியான பிள்ளையாக பிறக்கக்கூடிய அந்த அந்த வித்தோடு வந்து பிறப்பான் என்ற அதிகாரத்தை நாங்கள் முதல் குரலாக படித்தோம். இரண்டாவது குரல் படிக்கவில்லை, இன்றைக்கு இரண்டாவது குரல் படிக்கிறோம்.
குரல் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா, படிபிறங்கா பண்பு உடை மக்கட்பெறின். உரை, எழுபிறப்பும்,
ஒரு நிமிஷம், முதல் குரல்ல என்ன சொன்னார்? அறிவறிந்த மக்கள், அறிவறிந்த மக்கள், அதுதானே முதல் குரல்ல சொன்னது. இப்ப என்ன குரல்ல, இந்த குரல்ல என்ன சொல்கிறார்? பண்புடை மக்கள். அறிவுள்ள மக்களாக மக்கள் பிறந்தால் போதாது, பண்புள்ள மக்களாகவும் பிறக்க வேண்டும். ஏன் அறிவை முன் சொல்லி பண்பை பின் சொன்னார் என்றால், படிமுறையிலே சொல்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அறிவை விட பண்பு குறைந்தது என்று நீங்கள் வரிசை என்றால் பண்பை அல்லவா முன்வைத்திருக்க வேண்டும் என்று கேட்போம். பிள்ளை பிறந்தால்தானே பண்பு வர முடியும், அதற்காக அங்கே முன்வைத்தார். அப்போ முதல் குரலிலே அறிவு பிள்ளைகளை சொல்லுகிறார், இரண்டாவது குரலிலே பண்பு பிள்ளைகளை சொல்லுகிறார். படிப்படியாக ஏறுகிறார். இந்த வரிசையை புரிந்து கொள்ளும், இதெல்லாம் குரல்லையோ உரையிலேயோ வராது. நம்ம புத்திக்கும் கொஞ்சமாவது வேலை வேண்டாமா? எப்பவும் நான் சொல்ற பொழுது பரிமாளரை படிக்கிற பொழுது அவருக்கு மேலே சிந்திக்க போறது இல்லை, அதுக்காக நான் என் வேலையை போட்டுட்டு அவரே சிந்திக்கட்டு மட்டும் விடக்கூடாது. நமக்கும் சிந்திக்கிற பொறுப்பு இருக்கிறது. அவர் காட்டிய பாதையிலே நாம் அடுத்த படிக்கு போகலாம். அப்ப ரெண்டு குரலையும் நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். முதல் அறிவுடைய பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள், பிறகு எழுபிறப்பும் தீயவை திண்டாது பழிபுறம்பா பண்புடை மக்கள், இரண்டாவது குலையில் அந்த பண்புடை மக்களை சொல்லுகிறார்.